வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய்போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணையனான் பாடேன் இரும்பின் பாவை அணையனான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறினேன் உளறினேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே. இந்த பாடலையும் ஒரு அருமையான பாட்டு. பெருமானை பார்த்து கேட்கிறார், முனைவனே முறையோ நான் ஆனவாறு. பெருமானே நான் ஆனவாறு முறையோ என்று கேட்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கலானா, ஒரு அருமையான ஒரு காட்சி அமைப்பாகவே இந்த பாட்டை காட்டுறார். வினையிலே கிடந்தேனை, உயிர்கள் எல்லாம் முந்தைய பிறப்புகள்ல செய்யப்பட்ட நல்வினை தீவினை என்கின்ற வினை குடிக்குள் கிடக்கிறது. ஆனால் வினையிலே கிடந்தேனை அப்படி விழி அந்த வினை என்கிற குடிக்குல கிடக்கிற உயிரை அதிலிருந்து தூக்கணும்னு பெருமான் நினைக்கிறான். அந்த வினைக்குழியிலிருந்து உயிர்களை கரையேற்றம் செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிறான். யாரு? முதல் அந்தம் ஆகினான். முதலாகவும் முடிவாகவும் இருக்கிற அந்த பெருமான் இந்த உயிர்களை இந்த துன்பக் குழியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கருதுனான். யார் அந்த பெருமான் அப்படி கேட்டா, எங்க வினையிலிருந்து நம்மை மீட்க வந்திருக்கிறாரே அவர் யாருங்க? முதல் நம்ம அவனை தெரிஞ்சுக்கணும். அவன் யாருன்னா, அவன் முனைவன் அவனுக்கு பேர். வினையில் கிடப்பது நான், நம்ம நாம் வினையில் கிடக்கிற நம்மை அந்த வினையிலிருந்து தூக்கறதுக்கு வந்திருக்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு முனைவன் பேர். இன்னைக்கு தமிழ் துறையில ஆய்வு நிலையில நீங்க முடித்தீங்கன்னா உங்களுக்கு முனைவர் என்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. இந்த முனைவர் என்கிற சொல், முனைவன் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் தொல்காப்பியர் தானுங்க. அவர் தொல்காப்பிய சூத்திரத்துல இறைவனை பத்தி சொல்வார். அதாவது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். இந்த உலகத்துல எந்த நூலை முதல் நூல் என்று சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கொண்டீங்கன்னா, யார் வினையில்லாதவர்களாக இருக்கிறார்களோ, வினை இல்லாதவர்கள் செய்கின்ற நூல் முதல் நூல். வினையில்லாதவன் யாரு அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே வினையில இருக்கிறவங்க தான். ஆனா தொல்காப்பிய சுருமன் முதல் நூலுக்கு இலக்கணம் சொல்லுகிறார், வினையின் நீங்கி விளங்கிய அறிவு. அந்த அறிவு எந்த ஒன்றாலும் மறைக்கப்படாத அறிவாக இருக்க வேண்டும், முற்றறிவாக. ஆக வினையில்லாத அறிவு தாங்க எதனாலும் மறைக்கப்படாத அறிவு இருக்கும். வினை இருக்கக்கூடிய அறிவுக்கு மறைப்பு வரும். அதனால மறந்து போச்சு, இதை எழுதணும் நினைச்சிட்டே இருந்தனுங்க, எப்படி அது விட்டு போச்சுன்னு தெரியல. சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், எப்படி விட்டு போச்சுன்னு தெரியல அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆக எழுத வேண்டும் என்று பொழுது மறந்து போனதும், சொல்ல வேண்டும் என்று மறந்து போதெல்லாம் வினை காரணமாகும். எனவே இறைவனுக்கு அப்படிலாம் இல்லை, அவனுக்கு வினை இல்லை என்பதனால அவன் வினையின் நீங்கிய முதல்வன் அவனுக்கு பேர். ஆக வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முதல்வன் கண்டது முதல் நூல் என்று தொல்காப்பியர் இறைவனை சொல்லுகிற பொழுது முனைவன் கண்டது முதல் நூலாகும். ஆக விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று இறைவனை முனைவன் என்ற சொல்லால தொல்காப்பியர் நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, அது சொல்ல அப்படியே மணிவாசக பெருமான் இறைவனை முனைவனே அப்படின்னு கேட்கிறார். முனைவனே, ஆக அந்த பெருமானை பார்த்து முனைவனே என்று வேண்டுகிறார். ஆக அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? வினையின் நீங்கியவன், அதாவது இயல்பாகவே பாசத்து நீங்கி நிற்பவன், அவன்தான் முதல்வன். ஆக வினையின் நீங்கிய முதல்வனை பார்த்து நான் ஆனவாறு முறையோ அப்படின்னு கேட்கிற, நான் ஆனவாறு முறையோ பெருமானே, நான் ஆனது இப்படி ஒரு வடிவமாக நான் நிற்கிறனே, இது முறைதானா அப்படின்னு கேட்கிறார். எனவே இந்த பாடலை என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கு இறைவன் செய்கிற உபகாரம் சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவன் அது சொல்லப்படுகிறது. வினையின் நீங்கியவன் என்று ஒரு தொடர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் யாருன்னு கேட்டா வினை கேடன். இறைவனுக்கு இன்னொரு பேர் வினை கேடன் பேர். வினையெல்லாம் கெடுப்பவன் அவனுக்கு பேரு. அவன் கெடுப்பவன்னா வினைகளை கெடுப்பவன். எனவே அந்த பெருமான் வினைக்கேடன், வினைக்கேடன் என்று சொல்லக்கூடிய நிலை உடையவர். ஆக வினைக்கேடனாகி அந்த பெருமான் என்ன பண்ணான், வினையில் கிடந்த என்னை அதிலிருந்து மீட்பதற்காக வந்தான். நான் அவன் பார்த்து இந்த பாட்டை ஒரு நாடகம் போல வைத்துக் கொண்டீங்கன்னா, அவர் என்ன கேட்கிறார், நாம குளிக்குள்ள கிடக்கிறோம், அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து, எப்பா இங்க கிடக்கிறியே, வா மேல போலாம், யார் யா நீ முதல்ல என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்டா, நான் தானப்பா வினையை கெடுப்பவன் என்று தனக்குத்தானே அறிவித்துக் கொண்டான். ஆக நான் யார் என்பதை எனக்கு சொன்னான். நான் என்ன பண்ணினேன்னா, அவனை பற்றி கொண்டு நான் மேலே ஏறி வந்திருக்கணும். நான் என்ன பண்ணின அப்படின்னு கேட்டா, அவனை பற்றவே இல்லைங்க. வினைக்கேடன் என்று சொன்ன பொழுது நான் அவனை பற்றி என் உள்ளம் பதைத்து உருகி நின்று ஆடி அலறி உலறி எல்லாம் பட்டினி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் செய்யாம நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா, ஒன்றும் செய்யாமல் அல்லவா நின்று விட்டேன் அப்படிங்கிற ஏக்கத்தோடு இதை சொல்லுகிறார். எனவே அனைத்து தோற்றத்திற்கும் இறுதிக்கும் நிமித்த காரணமாக முதலும் முடிவுமாக நிற்கக்கூடிய அந்த பெருமானை பார்த்து கேட்கிறார், வினையின் தொடக்கில் அகப்பட்டு செயலற்று கிடக்கின்ற என்பால் இறைவன் எப்படி வந்தான், வலிய வந்தான், வினையிலே கிடந்தேனை புகுந்து என்னை நோக்கி வந்தான், புகுந்து நின்று எனவே என்பால் வலிய வந்து நுழைந்தான். வந்தனே சொன்னான், நான் வினைகளை கெடுப்பவன் அப்பா. நான் யார் அப்படின்னு கேட்ட, நான் யார், நீ யாரியா அப்படின்னு கேட்டோன்னே, நான் வினைகளை கெடுப்பவன் என்பால் வருக என்று என்னை அழைத்தான். எனவே நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆண்டாய்க்கு. ஆக நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ யாரியான்னு கேட்டவனே இணையன் என்று என்னை சொன்னான். நானும் உன்ன மாதிரித்தானப்பா என்று சொல்லியது போல வடிவம் தாங்கி வந்தான். என்னை பதிப்பொருளாகி அவன் என்னை ஆண்டு கொள்ளும் பொருட்டாக அப்படி வந்து நின்று என்னை ஆட்கொண்டான். ஆட்கொள்ளும் பொருட்டாக வந்தான். எனவே இணையன் என்று அவனை அறிவித்துக் கொண்டான். அறிவித்து என்னை ஆட்கொண்ட எம் பிரான் ஆகிய அந்த தலைவனுக்கு இரும்பின் பாவை அணையனான் பாடேன். இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை போல நான் இப்ப என்ன பண்ணல, நாம சொல்லுவோம் பிடிச்சி வச்ச பிள்ளையாரு மாதிரி இருக்கிறான் பாரியா, ஒன்னத்தையும் தெரிய மாட்டேன். அப்ப இறைவன் வந்தான் எப்படிப்பட்ட பெருமான் அப்படிங்கும் போது, வினை கேடன், முனைவன், முதல்வன், முதல் அந்தம் இல்லாதவன், அப்படிப்பட்ட முதல்வன் என்னை ஆட்கொள்ளும் பொருட்டாக வந்து நான் உன்னுடைய வினைகளை கெடுப்பவன் என்று வந்து நின்று என்னை ஆட்கொண்ட நிலையில் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா, ஏதாவது செய்திருக்க வேண்டும், நான் எதுவும் செய்யல. ஏன் தெரியுங்களா, நான் எப்படி இருந்தேன்னு கேட்டா, இரும்பில் செய்யப்பட்ட பொம்மை போல் நின்று விட்டேன். அதுதான் இரும்பின் பாவை அணையனான் பாடி. இரும்பால் செய்யப்பட்ட பொம்மை பாடாது, ஆடாது, அலறாது, உலராது, அதுல ஆவி சோரேன். எனவே இந்த கூத்தாடுதலோ உடல் வற்றுதலோ உயிர் சோர்ந்து போதலோ இல்லை. எனவே இது முறைதானா, இது நீதிதானா என்று கேட்கிறார் மணிவாசகர் பெருமான். அப்ப என்னன்னா, இறைவன் தன்னை ஆட்கொண்ட நிலையில் நான் என்ன செய்திருக்க வேண்டும். முன்னே என்ன சொன்னாரு, உடம்பெல்லாம் கண்ணாக வேண்டும், கண் முழுக்க கண்ணீர் பெருக்காக சிந்த வேண்டும் சொன்னாரு. இங்க அதே கருத்து தான். இங்க வினையில கிடக்கிற என்னை வினை கெடுப்பதற்காக வந்தான், என் வினையை கெடுத்து என்னை ஆண்டான், என் வினையை கெடுத்து ஆண்ட அந்த தலைவனை நான் பற்றி என்ன செய்திருக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்துல உருக்கம் ஏற்பட்டு கண்ணீர் பெருக்கோடு நின்று ஆடியும் பாடியும் அலறியும் உளறியும் அந்த பெருமானை நினைந்தல்லவா நான் நிற்கணும், இதெல்லாம் ஒன்னும் செய்யாம இரும்பால் செய்யப்பட்ட பொம்மை போலல்லவா நான் நின்று விட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் இப்படி இருப்பது முறையா, நான் ஆனவாறு முறையோ கேள்வி கேட்கிறேன். இப்படி இப்படி யாரா ஐயா எவ்வளவு பெரிய கருணையும் உண்மையில செஞ்சிருக்கிறான், கொஞ்சம் கூட நன்றியே உன்னிடத்துல வல்லையே, நீ ஆடி பாடி அலறி எத்தனை மகிழ்ச்சியில நிக்கணும், என்னையா இப்படி இரும்பால் செய்யப்பட்ட பொம்மை போலல்லவா நீ நின்று விட்டா என்று தன் நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். எனவே அங்கேயும் சொல்லப்பட்டதான், ஆட்கொண்ட அந்த பெருமானுக்கு நெஞ்செல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாய்தல் வேண்டும்னர். அதேதான் இங்க அலறிலேன் உளறிலேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவன். நான் வளர்கிற விரும் சரிதானா எஞ்சாமி, நான் ஒழுங்கா வளர்கிறேனா என்று இறைவனை பார்த்து கேட்கிறான். ஐயா நான் நெஞ்சு உருகி நிற்க வேண்டாமா, இதெல்லாம் செய்யாமல்லவா நான் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லுவார் எப்படி தெரியுமா சொல்றாருங்க, அழுதுகிட்டே சொல்றாரு, அழுதுகிட்டே அழுகாம நிற்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா மணிவாசகர் அழுது அடியடைந்த அடிகள், அதனால நெஞ்சம் உருகி நிற்பவர் தான். நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்காக சொல்லுவது ஞானியினுடைய இயல்பு அப்படித்தானுங்க. ஆக அந்த அன்பில்லாதவரை போல தங்களை ஆக்கிக் கொள்வார்கள், ஆனா அவங்ககிட்ட அன்பு இருக்கும், அன்பு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கிட்ட அன்பே இல்லை என்று சொல்வது வழக்கம். அது மாதிரி இங்க அந்த நிலைப்பாட்டுலதான் மணிவாசக பெருமான் இந்த பாட்டையும் காட்டுகிறார். ஏன்னா இந்த ரெண்டு பாடலுமே நீங்க சிந்தித்து பார்க்கணும், எவ்வளவு பெரிய அந்த தலைவன், அப்படிப்பட்ட பெருமான் வந்து ஆண்டிருக்கிறான், ஆண்ட நிலையை கருத்தில் கொண்டு நெஞ்சம் முடுக்க கண்ணீர் பெருக்கோடு நிற்பதுதான் சரி, அதே கருத்து தான். ஆனா சொல்லும் அந்த அதுக்குரிய இன்னும் கொஞ்சம் அங்க என்னன்னா ரெண்டே ரெண்டு செய்தா இருந்துச்சு, நெஞ்சம் கல்லாக நிற்கிறது, என் கண் மரக்கண்ணாக நிற்கிறது, எனவே கண்ணீர் இல்லாம இருக்கு. மரத்திலையும் கண்ணு இருக்குது, என் கண்ணுன்னு கண்ணு இருக்குது, அதுக்கு எந்த பொல்லாங்கும் இல்லை. ஏன் மரக்கண்ணில் எங்க போய் கண்ணீர் வரப்போகுது, ஆனா என் கண்ணுல கண்ணீர் வர வேண்டாமா. நீங்க வீட்டுல கதவை பாத்தீங்கன்னா தெரியுங்க, அந்த கதவு பலகையில பாத்தீங்கன்னா கண்ணு போல இருக்கும், அது மரத்தில் இருக்கிற கண்ணு தான், அது எங்காவது கண்ணீர் வருமா, வராது. ஆனா இது கண்ணல்லவா, இந்த கண்ணுல கண்ணீர் வர வேண்டாமா ஐயா. அப்ப அப்படி கண்ணீர் வாராத காரணத்தினால் என்னுடைய கண் மரக்கண் போலல்லவா இருக்கிறது, என் நெஞ்சு கல் போலல்லவா கிடக்கிறது, ஆனா என்னவாக ஆகணும் அப்படிங்கறத அங்கேயே விண்ணப்பம் செய்துட்டார். அதுபோல இங்க வினை கேடனாகிய இறைவன், முனைவனாகியவன் இறைவன், ஆதி அந்தம் இல்லாதவன் இறைவன், இறைவனுக்குரிய சிறப்பைலாம் சொல்லி அப்படிப்பட்ட அந்த முதல்வன் என்னை ஆண்டான், ஆண்ட அந்த பெருமானுக்கு நான் இப்படி இருக்க வேண்டும், பாடுதல் வேண்டும். இங்க பாடேன் ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணுங்க, பாடணும் ஆடணும் அலறணும் உடறணும் ஆவிசோரணும் இதெல்லாம் செய்யணும்னு அர்த்தம், செய்யாம இருக்கிறனேங்கிறார். இது எப்படி இதாங்க, அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நினைச்சு கூடாதுங்க, பாடேன்னா பாட பாட வேண்டும், ஆட வேண்டும், அலறுதல் வேண்டும், உளறுதல் வேண்டும் என்பது மணிவாசக பெருமானின் விருப்பம். எனவே இந்த பாட்டு அவருடைய விருப்பத்தை பதிவு செய்திருக்கிறார்.